70வது ஸ்லோகம், பகவானுடைய நாமா 531வது நாமா, மகர்ஷி கபிலாச்சாரியாங்கிற நாமா. இதற்கு முன்னால திரிவிக்ரமஹாங்கிற நாமாவை பார்த்தோம். இந்த நாமா அவருடைய ஞான சக்தியை சொல்றது. கபில முனிவராக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்றது. இந்த கபிலாச்சாரியாங்கிறவர் தேவஹூதியினுடைய பிள்ளையா பிறந்து அம்மாவுக்கு அற்புதமாக ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி அவங்களுக்கு முக்திய வரும்படி பண்ணினவர். இந்த கபிலாச்சாரியர் அவர் தேவஹூதிக்கு முதல்ல 10 பெண் குழந்தைகள் பிறந்தது. அவர் ஆதகாரர் இத்தனை குழந்தைகளும் இருக்கும் பொழுது நான் சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்னு கேட்டேன். அப்பொழுது இந்த பெண் குழந்தைகள்லாம் கடத்தேத்து அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அதான் முக்கியமான பதார்த்தம். வாழ்க்கையில தான் எடுத்துட்டதான காரியத்தை முடிச்சு விட்டு சன்னியாசம் போகணும். பயந்துண்டோ அல்லது ஏதோ ஒரு ஒரு காரியத்தை கௌரவத்தினாலேயே விட்டு போறது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அத்த 10 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். அதற்கு நடுவில் இந்த குழந்தையும் பிறந்தார். இந்த பையன் இடத்துல அம்மாவை விட்டு விட்டு அவர் சன்னியாசத்தை வாங்கிட்டு போயிட்டார். பிறகு இந்த பையன் அம்மாவுக்கு லோக வாழ்க்கைன்னு என்ன, அதோட மட்டுமல்ல பகவத் அனுகிரகம்னா என்ன, பகவான் இடத்துல எப்படி பக்தி செலுத்துறது, ஞானம்னா என்ன அப்படின்னு சாங்கிய தத்துவம் முழுக்க எடுத்து சொன்னார். அதனால்தான் அவருக்கு கபிலாச்சாரியர்னு பேரு. ஆச்சாரியன்னு சொன்னாலே தான் அனுஷ்டானம் பண்ணி மற்றவாளை அனுஷ்டானம் பண்ணும்படி சொல்லி அவளை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்வர் யாரோ அவருக்கு ஆச்சாரியன்னு பேரு. இதோ நான் உபதேசம் பண்றேன் பண்ணா பண்ணிக்கிட்டோம் போட்டோம் அப்படின்னு சொல்றவர் இல்ல. அதே போல அவளை பண்ண சொன்னே தவிர நான் பண்றேன்னு சொன்னேனான்னு சொல்லப்படாது. முதல்ல நீங்களும் பண்ணணும். அப்படி இருக்கிறவனுக்கு தான் ஆச்சாரியன்னு பேரு. ஆசினோதித்த சாஸ்திரார்த்தம், சாஸ்திரார்த்தத்தை தான் கடைபிடிக்கிறார். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, எப்படிப்பட்டதான மூர்க்கனா இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளுக்கு ஆச்சாரத்துல, இந்த ஆச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மத்ய பிரபு ரச்சுதா, ஏன் இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தான்லாம் இல்லை. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலதுக்கு வேல்யூ நமக்கு தெரியாது, சிலது தெரியும். தெரியாத போனாலும் பெரியோர்கள் போன வழியில போவது எப்பொழுதும் நல்லது, அவ்வளவுதான். ஏன்னா அது பண்ணாத இருக்கோமையானால் வேற விதமாக பண்ணினேன்னா என்ன விளைவுகள் வரும்னு நமக்கு தெரியாது. இது பண்றது வேஸ்ட் சார், வேஸ்டா இருந்தா பரவாயில்ல, அதனால தப்பு இல்லை. ஆனா இது பண்ணாத போனோம்னா ஏதாவது ஒரு தோஷம் வருமையானால் அந்த தோஷத்துக்கு பிரதீகாரம் நமக்கு தெரியாம போயிடும். அதற்காகத்தான் அந்த ஆகாரங்கள்னு சொல்லியிருக்கே அதை கடைபிடிச்சோ ஆகணும். சின்ன சின்ன விவகாரங்கள் கூட அதை கூடிய மட்டும் அது விடப்படாது. பெரியவர்கள் போன பாதையில போறது நல்லது, சேஃப், அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் சொல்லல. அப்படி ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத், தானும் அதை ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்கார், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அதனால்தான் அவருக்கு ஆச்சாரியன். அப்படி கபிலாச்சாரியனா இருந்துட்டு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாம் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி பண்றதுங்கிறத அம்மாவுக்கு சொல்லி மதிரேக குண சக்தா பந்த கிருது தேஷு அசக்தா யோக கிருது. இப்ப லௌகிகமான விஷயங்கள்ல மனசை செலுத்துவது என்கிறத மனுஷனுக்கு பந்தத்தை கொடுக்கிறது. அதை விட்டுவிட்டேயானால் லௌகிகமான விஷயங்களோட சேராமல் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே தினம் எல்லாத்தையும் விட்டு தன்னியாசியாக போகணும்னு சொல்லல. போனாலும் உங்களால விட முடியாது. அங்கெங்கே போனேடையானால் ஹிமாலயத்துக்கு போனாலும் அங்கிருந்து இங்கேதான் நினைப்பேன். ஆஹாஹா, மெட்ராஸ்ல வீடு இருக்கே, பசுமாடு இருக்கே, அது இருக்கே, இது இருக்கே, இதெல்லாம் விட்டு போயிட்டோமே, நம்ம விட்டுமே, என்ன ஆச்சோ என்னமோ, இதை நினைச்சு அங்கே பிரயோஜனம் இல்லை. இதையெல்லாம் விட்டு முன்னும் விடுறதுன்னா பிசிக்கலா விடுறது மட்டும் இல்லை, அது மனசுலயும் அது சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அதுக்கு அந்த மனசுக்கு அந்த சக்தி வேணும். ஆகையால் அப்படி இதை எல்லாத்திலையும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். அது இருக்கணும்னு எப்படி உங்க மனசு இருக்காது? பகவான் இடத்துல நீங்க சம்பந்தத்தை வச்சுக்கணும். அப்படி சத்சங்கமானதான் பக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது விசேஷமாக எடுத்து சொன்ன. அப்படிப்பட்டதான கபிலாச்சாரியர் அவர் மகர்ஷி. ரிஷின்னா என்ன அர்த்தம்? ஆர்ஷ ஞானி, அந்த உயர்ந்ததான ஒரு ஞானம், முக்காலத்தையும் அறிந்ததான ஞானம் தபஸ்னால சம்பாதிச்சார். அறிவானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உபயோகப்படுறது. ஏன்னா ஐம்புலங்கள்னால அறியப்பட்டதான விஷயங்கள் தான் தாங்களுக்கு அறிவாக இருக்கு. ஆனா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமும் நமக்கு தெரியணுமே, ஆனால் அதுக்கு தபஸ்ங்கிற ஒரு சாதனம் இருக்கு. அந்த தபஸை பண்ண தொடங்கிய நிலையானால் கொஞ்ச நாளைக்கு அறிவு அதிகமாக வரும். ஒரு தரம் ஞாபகம் பார்த்தோமையானது மறக்காது. எது வேண்டாம் நினைக்கிறோமோ அது உங்களை விட்டு போகும். அது வேற குவையல்ல குப்பையில நம்ம ஞாபகம் வச்சுருந்ததா என்ன அர்த்தம்னு, அது வேண்டாம். எது வேண்டாமோ அது விட்டுவிடும், எது வேணுமோ அது உங்க மனசுல அப்படியே நிற்கும். அப்படிப்பட்டதான ஒரு சக்தி இந்த மனசுக்கு வருது. அப்படிப்பட்டதான ஆர்ஷ ஞானம் இருக்கே அவருக்கு மகர்ஷின்னு பேர். ருக்வேதத்துல நிறைய சூக்தங்கள் மதுச்சந்தஸ்னு எழுதியிருக்க, அவருக்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஞானம் வந்தது. அதான் சொல்றாரு மகர்ஷி கபிலாச்சாரியா இது சவிசேஷணம் ஏகம் நாமா. மகர்ஷின்னு ஒரு நாமா, கபிலாச்சாரியான்னு ஒரு நாமா அப்படின்னு இல்ல, மகர்ஷி கபிலாச்சாரியா ஒரே நாமா தான் இது. இவர் எப்படிப்பட்ட மகாம்சாதவ் ரிஷிச்சா இது மகர்ஷி. மகாம்சாதவ் ரிஷி, மகானாகவும் இருக்கார் ரிஷியாகவும் இருக்கார். ரிஷிங்கிறதுக்கு ஆர்ஷ ஞானம்னு சொன்னேன், முக்காலத்தையும் அறிந்தவர்னு சொன்னேன், மகானாவும் இருக்கார். ஆகையார் கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய தர்சனாத். இப்ப மகான்னு சொல்றல எதுல சார் மகான்? நிறைய பணம் வச்சுட்டு இருக்காரா, பெரிய உத்தியோகத்துல இருந்திருக்காரு, எப்படி மகான் நீங்க சொல்றேன் அவர? அப்படி இல்லப்பா, தர்சனாத் சமஸ்தஸ்ய வேதஸ்ய, வேதம் முழுக்க அறிந்தவர். வியாசாச்சாரியால் எப்படி வேதத்தை முழுக்க அறிந்தாரோ அப்படி இவரும் வேதம் முழுக்க கடக்கண்டவர். ஆகையால் கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய தர்சனாத், சகல விதமான வேதத்தையும் பார்த்ததனால் அவருக்கு அந்த பேர் வந்தது. அந்நேது வேதைக தர்சனாத் ரிஷய, மற்றவர்கள் ரிஷிகள், இவர் மகர்ஷி. மகர்ஷிக்கு ரிஷிக்கு என்ன வித்தியாசம்? ரிஷின்னா வேதத்துல ஒரு பகுதியை படித்தவர், ஒரு பகுதியில் ஏதோ ஒரு மந்திரத்தை தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லப்படாது, நம்மளே தெரிஞ்சுட்டு இருக்கோம். மகர்ஷி ரிஷின்னு என்ன அர்த்தம்? வேதத்துல நிறைய பாகங்களை அறிந்தவர். மகர்ஷி சமஸ்த வேத பாகங்களை அறிந்தவர். தேவர்ஷி தேவதையாயிருந்து மகர்ஷியானவர். இப்படி அவளுக்குள்ள கிரேடேஷன். அப்படி மகர்ஷி கிருஷ்ணஸ்ய வேதஸ்ய தர்சனா, அந்நேது வேதைக தேச தர்சனா தருஷயா கபிலச்சாதோ. இந்த கபிலர் எப்படி? சாங்கியஸ்ய சுத்த தத்துவ விஞ்ஞானஸ்ய ஆச்சாரியஸ்தா இது கபிலாச்சாரிய சுத்த தத்துவ விஞ்ஞானம். இந்த தத்துவங்கள் இருக்க அத பல பேர் பலவிதமா சொல்ற. அத்வைத சாஸ்திரத்துல தத்துவங்கள் ரெண்டு, திருஷ்யம் திருக், அவ்வளவு. திருக்குங்கிறது உங்களுடைய ஆத்மா, மற்றதெல்லாம் திருஷ்யம். இந்த திருக்குங்கிறது என்ன? திருஷ்யம் ஆகாது. ஏன்னா நான் இது அவ்வளவுதான் உலகமே. உலகத்துல என்ன இருக்குன்னா நான் இருக்கேன், நம்ம தான் நான் தெரியுது. இது உங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பொருளை எல்லாம் இது என்கிறோம். அந்த இதுங்கிறது சில சமயத்துல அது ஆகும், எட்டி இருந்தா அதுவும் பெண், பத்து வருஷத்துக்கு முன்னால இருந்தா அதுவும் பெண். ஆனாலும் அதுன்னு சொன்னாலும் அது ஒரு நாள்ல இதுவா தான் இருந்தது. அமெரிக்கால இருக்கு சார் அந்த பொருள் தான். நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அப்ப அதை இதுவும் பெண், எங்க போன பிறகு அந்த இடத்துல அது இதுவாயிடும். சோ உங்களை தவிர மீது எந்த பதார்த்தமா இருந்தாலும் அது இது, நீங்க மட்டும் நான். ஆகையால் இந்த நான் இது இந்த ரெண்டு இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம் இருக்கு பார்த்தா, இதுதான் உலகம். உலகம்னு என்னது? தாங்கள் வெளியில் இருக்கிற பொருள்களோட சம்பந்தப்படுவது உலகம். அதை சேருவதனால் அந்த சம்பந்தத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடியதான விருப்பு வெறுப்புகளோ, அதனால் ஏற்படக்கூடியதான கர்மாக்களோ, அதனுடைய விளைவுகளோ, இவையில தான் சம்சாரம். இதுதான் உலகம். இதை தாண்டி போகணுமே ஆனால் நான தனிய புரிஞ்சுக்கணும், இதை மூட சேராத புரிஞ்சுக்கணும். முடிகிறதோ நான் பிராமணன், நான் மனுஷியன், நான் படித்தவன். இதை நானோட சேர்க்காம வெறும் நான் மட்டும் சொல்லி பாருங்க, வெறும் நான் வரவே வராது. நானோட வேற ஏதாவது இருக்கணும், கடைசியில் நான் இருக்கேன்ட்டான். சேர்க்கப்படாதுன்னு இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இல்லைன்னு சொன்னா அது எப்படி இருக்கான்? எனக்கு நாக்கு இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். சோ நான் சொன்னா அது ஏதோட ஒண்ணு சேர்த்துட்டே போறோம். இதுதான் அத்தியாசம். ஏதோட வேற ஒண்ணு சேராதோ, இருக்கிற இரண்டு தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் எல்லாத்தையும் ஒழித்து கொண்டிருக்கோ, அந்த தத்துவத்தை இன்னொன்னோட சேர்த்து சேர்த்து சொல்றேள். இப்படிப்பட்டதானதான் அத்தியாசம். இத அந்த கபிலாச்சாரியர் என்ன பண்ணினார், இந்த தத்துவங்களை விஸ்தாரப்படுத்தினார். 24 தத்துவங்களாக சொன்னார். மூல பிரகிருதி ரவகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருத சப்தா. மூல பிரகிருதின்னு ஒண்ணு, அது மகத்தத்துவம் அகங்காரம், அதுல இருந்து பஞ்சபூத தன்மாத்திரைகள் அப்படின்னு 7. அப்படியாச்சா சோழச கஷ்ட விகாரா, அதுல இருந்து 16 விகாரங்கள். 16 விகாரங்கள் என்ன? 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், அதுக்கு பிறகு வர மனசு அந்த கரணம். ஸோ இப்போ 16 அங்கே ஒரு 7 முதல்ல 1 8, மொத்தம் என்னாச்சு? 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களும் திருக்குங்கிற ஒரு தத்துவத்துக்கு அடிமை. ஸோ மொத்தம் 25 தத்துவங்கள். இப்படின்னு தத்துவத்தை பிரித்து சொன்ன. இதையே துர்வாசர் அவள் என்ன 36 தத்துவங்கள் சற்றிம்சத் தத்வாத்மிகா அப்படின்னு பிரகிருதி அகங்கார புத்தி மனசுவாணி வாயுவன்னி அப்படின்னு அவர் லிஸ்ட் எழுதினார். இன்னொரு புராணத்துல என்ன 96 தத்துவங்கள்னு சொன்னார். சார் எது சார் ரைட்டுமா? எது ரைட்டு எது தப்பு? இருக்கிற ஒரே தத்துவம் திருதிருஷ்யம் எனக்கூடியதான இரண்டு தத்துவங்களை விஸ்தாரப்படுத்தினார். இது முழுக்க மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நன்னா தெரியுமோ புரிஞ்சுக்கலாமோ அப்படி விசாரப்படுத்தினவர் கபிலாச்சாரியர். ஆகையால் அந்த கபிலாச்சாரியருக்கு சாங்கிய தத்துவ பிரவக்தான், சாங்கிய தத்துவத்தை எடுத்து சொன்னவர். அப்படிப்பட்டதான ஒரு கபிலாச்சாரியிருக்காரே, அவர் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம், பகவானுடைய கபிலாவதாரம், பகவானுடைய ஒரு அவதாரமா இருக்கிறதுனால அவருக்கு கபிலாச்சாரியான பேர். மகர்ஷி கபிலாச்சாரியா கபிலச்சாசோ சாங்கிய சுத்த தத்துவ விஞ்ஞானஸ்ய ஆச்சாரியச்ச இதி கபிலாச்சாரிய. சுத்தாத்ம தத்துவ விஞ்ஞானம் சாங்கியமத்ய விதீயதே அப்படின்னு வியாசாச்சாரியர் தன்னுடைய ஸ்மிருதியில் எழுதியிருக்கார். அப்படிப்பட்டதான ஸ்மிருதி பிரணேதா கபிலாச்சாரியர். ரிஷிம் பிரசூதம் கபிலம் யத்தமக்ரே அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபநிடத்தும் சொல்றது. சித்தானம் கபிலோ முனிஹி, பகவான் தன்னுடைய விபூதிகளை 10வது அத்தியாயத்துல உங்களை என்னென்னமா தியானம் பண்ணணும், நான் என் மனதில் இருக்கக்கூடியதான சகல பாபங்களையும் போக்கிக் கொள்வதற்காக நான் தங்களை எப்படி தியானம் பண்ணணும் என்று பகவானை கேட்கும் பொழுது பகவான் வரிசையாக தன்னுடைய விபூதிகளை சொன்னார் 10வது அத்தியாயத்துல. அதுல சித்தானம் கபிலோ முனிஹி அப்படின்னு சொன்னார். ஆகையால் பகவான் கபிலாச்சாரியர் கபிலஸ்வரூபமாக கபிலாவதாரமாக இருந்ததான ஒரு திவ்யமான சரித்திரம். இந்த கபிலஸ்வரூபத்தை கேட்டாலே பாப நிவர்த்தி ஏற்படும்னு சொல்லிருக்க பாகவதாதி கிரந்தங்கள்ல. அதுல மகர்ஷி கபிலாச்சாரியா. அதுக்கு அடுத்தது கிருதஜ்ஞா. பகவானுக்கு என்ன பேரு? கிருதஜ்ஞா. கிருதம் ஜா ரெண்டு சேர்ந்து கிருதஜ்ஞா. முன்னால வந்தாலும் கிருதஜ்ஞான் கிருதஜ்ஞான். நீங்க செஞ்சதான ஒரு நல்லதை மறக்காதவர் அப்படி இருக்கிறவருக்கு கிருதஜ்ஞன்னு சொல்றது வழக்கம். ஆனா இங்க என்னடா கிருதஜ்ஞ இப்படி பிரிக்கிறீர்கள்? ஆமா ஒரு தரம் ஒரு நாம அதே நாம ரெண்டு தரம் சொன்ன ரெண்டாவது தரம் மாற்றணும். இங்க கிருதஜ்ஞான கிருதம் காரியம் ஜகது ஜ்ஞா ஆத்மா கிருதஞ்சத கிருதஜ்ஞா. கிருதம் செய்யப்பட்டதான பொருள், இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளும் செய்யப்பட்டதான். பகவான் சுட்டி பண்ணினார் ஆத்மன ஆகாசம் பூதா ஆகாசா வாயு வாயோ அக்னி அக்னி ராபா பிருத்வி பிருத்வியா ஓடதய ஓடதீபியோன் அண்ணா புருஷா எல்லாம் அவர் தயார் பண்ணினார். சிருஷ்டிக்கு முன்னால் இவர்கள் ஒன்றும் கிடையாது, பகவானத்தை தான் இருந்தார். அத்தனையும் அவர் தயார் பண்ணினார். வெறும் ஸ்கிரீன் இருந்தால் தானே சார் அதில் பொம்மையை போட முடியும். முன்னாலேயே ஒரு பொம்மை இருந்தால் அதில் இன்னொரு டிராயிங் போட்டால் என்ன ஆகும்? அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது. அப்போ என்ன ஆகும்? முதல்ல கிளீனாக தொடச்சி வச்சுட்டு சுத்தமாக வச்சுட்ட பிறகு அதெல்லாம் போடணும். ஸோ இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால் படத்தை எல்லாம் நீக்கியாச்சு, வெறும் சுத்தமான அவர் மட்டும்தான் இருந்தார். அதற்கு பிறகு சோகாமயத்யாம் பிரஜா ஏஜே அவர் நினைச்சார், நான் பரவாக ஆவேன், இருக்கிற ஒரே ஸ்வரூபம் பரவாக ஆவேன் அப்படின்னு நினைச்சார். சங்கல்பம் சத்திய சங்கல்பரவர், ஆகையால் சத்திய சங்கல்பம் உலகத்தை படைத்தார். இப்போ உண்டான பொருள்கள் எல்லாமே, தாங்கள் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே, எல்லா விதமான திரவியங்கள் சப்ஸ்டன்சஸ் குணங்கள், அதோட மட்டும் இல்லாமல் கிரியைகள் எல்லாமே அவர் உண்டு பண்ணலாம். ஸோ உலகத்துக்கு என்ன பேரு, கிருதம், செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன, இது மட்டும் செஞ்ச போறாது சார், உலகத்தை பொருளெல்லாம் செஞ்சு விட்டேன், ஆனால் அதுக்கு என்ன பேருன்னு சொல்லலைன்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கணும். ஆகாசத்துக்கு ஆகாசம் நீரா பேர் வச்சிடும், பூமிக்கு பூமியும் நீங்க பேர் வச்சுக்கலோ, சமுதிரத்துக்கு நீங்க சமுதிரம்னு பேர் வச்சுக்கலோ, நீங்க மேக்சிமம் எதுக்கு பேர் வச்சிருக்கேன் நேர், உங்க அதுல பையன் பிறந்தா ஒரு பேர் வைக்கிறேன், அதுல என்ன சண்டை தெரியுமோ, ஒரு அக்ஷரம் பேரு, ரெண்டு அக்ஷரம் பேரு, இவர் ஒரு மாதிரி சொல்ல, அவர் ஒரு மாதிரி சொல்ல, கடைசியில் பெரியவா சொன்ன பேர் எடுத்துக்கிறது இல்ல. அது என்ன, நீங்க எதை சொன்னாலும் பழைய பேரை சொல்லிட்டு இருக்கேன், புதுசா மாடர்னர், இந்த மாடர்னா இருக்கணுங்கிறது ரொம்ப நாள் அவருது, அதுவே பழகாயிடுச்சுன்னு என்ன மட்டும். இவன் கடைசியில ஏதோ ஒரு பேர் வைக்கிறான், அது கடைசியில எங்கடா பழைய புராணங்கள்ல எங்கேயோ இருக்கு, அது அவனுக்கு தெரியல. மமதான்னு பேர் வச்சார், பார்த்தேடா நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் சார். சரி வந்து கேட்டார், இது எங்கேயும் இல்லையோன்னு, இது எதுக்கு ரொம்ப என்ன கேட்கணும், பிருஹஸ்பதி ஆட்டுக்காரிக்கு மமதான்னு பேருன்னு, அடாத அடத்த பழைய பேரா இருக்கேன், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. விவகாரம் என்ன, நீங்க நினைக்கிறத தவிர எத்தனையும் பழைய பேர் தான், ஆனா அத்தனை பொருளுக்கும் பெயர்கள்லாம் எங்கிருந்து சொன்னா அப்படின்னு கேட்டா, பகவானை சிருஷ்டி பண்ணினார், வேதங்களை சிருஷ்டினார், ஓங்காரத்தை சிருஷ்டி பண்ணினார், ஓங்காரத்துல வேதங்களை சிருஷ்டி பண்ணினார், அந்த வேதங்கள்ல எல்லா பொருளுக்கும் தனித்தனியாக பெயர் இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் வேதங்கள்ல பெயர் இருக்கு. ஆகையால் இது ரூப சிருஷ்டி, அது நாம சிருஷ்டி, ஆத்மன ஆகாச சம்போதகாங்கிறது அந்த பிசிக்கலா ப்ராடக்ட் சிருஷ்டி பண்ணினார், பிறகு வேதங்களை சிருஷ்டி பண்ணும் பொழுது அந்தந்த பெயரை சிருஷ்டி பண்ணினார். ஆகையால் நாம ரூபே வியாக்கரவாணி, எல்லாத்துக்கும் பெயரும் உருவத்தை கொடுத்தேன், எல்லா பொருளுக்கும் எல்லாத்துக்கும் பெயரு உருவம் பெயரு உருவம் பண்ணினார். இப்ப பொருளை அறிந்து அதுக்கு பெயர் வச்சார், ஒண்ணு பெயரை வச்சு இதுக்கு போன ஜென்மாவில் இது எப்படி இருந்ததோ பார்த்து அதை சுட்டி பண்ணினார், ரெண்டு விதமாகவும் இருக்கு. ஸோ விவகாரம் என்னடா, இப்படி எல்லாத்தையும் சுட்டி பண்ணினதுனால என்ன தெரியறதுன்னார், எப்ப ஒரு பொருளை தயார் பண்ணினாரோ அப்ப அவருக்கு அந்த அறிவு இருக்கு. அது ஒத்துக்கிறோம், ஒரு காரியத்தை பண்ணினா அந்த காரியம் எப்படி பண்ணணும் தெரிஞ்சாதானே பண்ண முடியும், ஆக்சிடென்டலா வருது வேற, அது விவகாரம் என்னன்னா ரெகுலர் பண்றவாளுக்கு, ரெகுலரா உங்க ஆசிரமம் அமீ சமைக்கல, சமைக்கும் பொழுது சமையல் வருமா வராதா, ஏதோ ஒரு நாள் போட்டா கரெக்டா வந்துருச்சு சார் சொல்லப்படாது, டெய்லி வருது, ஏதோ ஒரு நாள் தான் கெட்டு போறது. அப்ப விவகாரம் என்ன, எந்த ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளோ அப்ப அந்த காரியத்தினுடைய அறிவானது அவளுக்கு இருக்கு. உபாதான கோச்சர அபரோட்ச ஞான சிகீர்ஷா கிருதிமத்வம், அதை எப்படி பண்ணணும் என்று அறிந்திருக்கிறார்கள், அதை பண்ணணும் எனக்கூடியதான ஆசையுடன் இருக்கிறார்கள், அதை பண்ணுவதற்காக வேண்டியதான முயற்சியும் அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் கர்த்தத்துவம் உண்டு. இதை அறிந்தவர் பரமாத்மா, உலகத்தை உழுக்க அறிந்தவர், உலகத்தை எப்படி செய்யணும்னு அறிந்தவர், இதனால என்ன பிரயோஜனம் அறிந்தவர், அத்தனையும் அறிந்தவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, ஞஹா, அதான் சர்வஜ்ஞான்னு சொல்ல, எல்லாம் அறிந்தவர். இப்ப பரமாத்மா கிருதனாகவும் இருக்கார், ஜ்ஞானாகவும் இருக்கார், ஆகையால் கிருதஜ்ஞா. இந்த கிருதஜ்ஞாங்கிறது ஏதோ இங்க பரமாத்மாவுக்கு மட்டும் அறிவுன்னு இல்ல, அவரை உபாசனம் பண்ணக்கூடியதான அத்தனை பேர்களுக்கும் அந்த அறிவு உண்டு. அப்படிப்பட்டதான மகர்ஷிகள் எல்லாரும் ஜனங்களை காப்பாத்தி அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்காகத்தான் இருந்துருக்க. பாரதத்துல சித்திரகேதுன்னு ஒருத்தர் ராஜா, அந்த ராஜாவானவர் ரொம்ப உயர்ந்தவர், நல்லா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப தார்மிகர், தர்மிஷ்டர், வேற தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சௌக்கியமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். தான் எனக்கூடியதான எண்ணமே இல்லாமல், தனக்குன்னு இல்லாமல், உலகத்துல ஜனங்களை சேமமா பாத்துக்கணும், குழந்தைகளாட பாத்துக்கணும்னு நல்லா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு ரெண்டு ஆச்சாரியால் அவத்துக்கு வர அரண்மனைக்கு, அங்கிரர்னு ஒருத்தர், இன்னொருத்தர் நாரதர்னு பேர். இந்த அங்கீகாரத்தை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். எங்க முண்டகோபநிஷத்துல பிரம்மா தேவானாம் பிரதம சம்பவோ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்ட புத்ராய பிராஹ அதர்வணேயாம் பிரவதேத பிரம்மா புரா உவாச்ச அங்கிரே பிரம்ம வித்யாம். இந்த அங்கிரருங்கிறவர் இந்த பிரம்ம வித்யைய அவருக்கு சொன்னார் சொல்றாரு. அந்த அங்கிரர் அவரும் நாரதரும் ரெண்டு பேரும் வர ரெண்டு பேரும் வந்து கேட்டதுமே ராஜாவை குசல பிரச்சனம் கேட்டா. இவர் வந்ததுமே அவளுக்கு மரியாதை பண்ணினா எல்லாம் ஆச்சு. குசல பிரச்சனங்கள் கேட்டா குசல பிரச்சனங்கள் கேட்டா அவ என்ன சொன்ன, சௌக்கியமா இருக்கும், ஒரு குறையும் இல்லை எங்க நாட்டுல, திருட்டுத்தனம் இல்ல, கெட்ட வழிக்கே போறதில்ல, ஜனங்கள் திருப்தியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் அவளுடைய தர்மத்தை பண்ணி கொண்டு இருக்கா, எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கோங்க அனுகிரகத்துல அப்படின்னு சொன்ன. சரின்னு ஆசீர்வாதம் பண்ணி போற காலத்துல ஆனா எனக்கு தான் ஒரு குறை. என்ன குறை உமக்கு அப்படின்னார், இல்ல எனக்கு பையனே இல்லை, அதனால எனக்கும் வயசாயிடுது, இந்த ராஜ்யத்தை யாருக்காவது ஒப்படைக்கணும், ஏன்னா எங்க முன்னோர்கள் கொடுத்ததான ராஜ்யத்தை அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அல்லவா, அது கொடுக்கணும்னா யாருக்கோ கொடுக்கறது இல்லை, யார் அது ஒழுங்கா பாத்துக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட பையன் எனக்கு ஒன்றும் பிறக்கல, அதான் சிரமப்பட்டு இருக்கேன், கவலையா இருக்கு. நாரதர் சிரிச்ச, சிரிச்சுட்டு நீங்க ஏன் கவலைப்படுறேன், எப்ப உங்களுக்கு பிறக்கலையோ, தெய்வ சங்கல்பம் இல்லையோ, பிராரம்ப கர்மா இல்லையோ, அது வேண்டாம்னு விட்டுற வேண்டியதுதானே, பகவானுக்கு தெரியாதா, நீங்க இதுவரைக்கும் தர்மத்தோட அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேள், தர்ம மார்க்கத்தை மாறாம இருக்கேள், அப்ப அது பிறக்கலன்னா அந்த ஈஸ்வர சித்தம்னு வச்சு போயிட வேண்டியதானே, இதுல போய் ஏன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேள் விடுங்கன்னு அவர் விடுவார. ஏன்னா அவருக்கு தெரியும் இவா மகர்ஷிகள், இவ நினைச்சா இந்த காரியத்தையும் பண்ணி கொடுக்கலாம் இந்த சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சது. இவ என்ன கேட்டாலும் தெரியல, எனக்கு குறைத்தா நீங்க தான் அனுகிரகம் பண்ணுங்க. அங்கிரர் துரண்டர், முடியாத காரியம், வேண்டாம், அதனால உனக்கு துன்பம் தான் வரும், பகவத் சித்தம் எப்படி இருக்கோ அப்படியே போறது தேவலப்பா, இவர் கேட்கல நீங்க அனுகிரகம் பண்ணணும்ட்டார். நாரதர் பார்த்தார், உமக்கு குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தைனால சந்தோஷமும் வரும் துன்பமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்ட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் கேட்கக்கூடியதான ராணி வாசத்துல ஒரு அம்மாவுக்கு கர்ப்பம் ஏற்பட்டு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்ததுமே என்ன ஆச்சுன்னா, சித்திரகேதனுடைய சந்தோஷத்துக்கு முடிவில்லாம போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லோருக்கும் மரியாதை பண்ணி எல்லாரையும் கௌரவம் பண்ணி அவ்வளவு கொண்டாடினார், ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், ஏன்னா நமக்கு அடுத்ததாக ஒரு ராஜா பிறந்திருக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ராஜா ஒன்னா பரிபாலனை பண்ணினார், எவ்வளவுதான் பரிபாலனை பண்ணாரு கொஞ்ச நாள் ஆனா தகட்டி போயிடுறது என்ன, 60,000 வருஷம் பரிபாலனை பண்ணார் தசரதர், ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனாலும் ராமன் பிறந்த பிறகு ஜனங்களுக்கெல்லாம் ராமோ ராமோ ராம இது பிரஜா நாம பவன் கதா ராமபூதம் ஜெகத பூத்து, எங்க பார்த்தாலும் ராமன் ராமன் பேச ஆரம்பிச்சாலும் பார்த்தா இனிமேல் நம்ம பெட்டர் இறங்கிறது தான் பெட்டர், போர்சிபிளா இறக்கிறதை விட நான் பெட்டர் தான் பெட்டர் அப்படின்னு நினைச்சிருந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் நடந்தது உங்களுக்கு கதை தெரியுமே, நான் ஏன் சொல்லணும், இப்ப விவகாரம் என்னன்னு. அது மாதிரி அடுத்த ராஜா பிறந்ததுமே இவருக்கு அந்த வம்சத்துல எல்லாம் சௌக்கியமா ஆயிடுது. இன்னைக்கு சௌக்கியம் ஒரு பத்து வருஷம் ஆச்சு. இது என்ன ஆச்சுன்னு, இந்த ராஜாவுக்கு தனக்கு குழந்தைய பேச கொடுத்தாலேன்னு அந்த ராணி மேல ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி, அவளிடத்திலேயே இருக்க ஆரம்பிச்சார், அவளைதான் ரொம்ப விதத்தையும் நினைக்க ஆரம்பிச்சுட்டார், மற்றவர்களை கவனிக்கிறதே இல்லை. இதனால மற்ற ராணிகளுக்கு கொஞ்சம் மனசுல தாபம் வந்தது, அதுக்கப்புறம் இவர் அவளை கவனிக்கலன்னு கோபம் வந்தது. அவ என்னதான் முயற்சி பண்ணா அவளோட பேசுறதே இல்ல, ராஜா நீங்க எல்லாம் எதுக்கும் உபயோகம் இல்லைன்னு சொல்ல தொடங்கினார். அவளுக்கு குரோதம் வந்தது, இந்த பையனாலத்தானே இப்படி வந்ததுன்ட்டு அந்த பையனுக்கு விஷம் வச்சு விட்டா அந்த பையன் பிராணம் விட்டான். பார்த்தேன் எங்க இருந்து ஆரம்பிச்சது பார்த்தேன்னா, பகவத் சித்தம் எப்படி இருக்கோ அப்படித்தான் போகணுமே தவிர அகேசி பிராரம்பம் போகப்படாது அப்படின்னு தெரியல. இப்படி இந்த சித்திரகேதுவுக்கு என்ன ஆச்சுன்னா மகா துக்கம் வந்துருது, துக்கத்தினால எல்லாத்தையும் விட்டார், தர்மத்தை விட்டார், ஒரே துன்பத்தை பைத்தியம் பிடிக்கிற நிலைக்கு வந்துருத்தவருக்கு மந்திரிகளா பார்த்தா ஒன்னும் தெரியலையா, நம்ம என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலையே, சமாதானமே தெரியலையே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா இதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியல மந்திரிகளுக்கு, ஏன்னா வெகு நாட்களாக பல ஆயிரம் வருஷங்களாக இந்த ராஜாமானவர் இவ்வளவு நன்றாக பரிபாலனம் பண்ணி எல்லோருக்கும் நன்மையும் இன்மையும் நல்லதா இனிமையும் தான் பார்த்திருக்காளுதா, அவ ஒரு நாளும் துன்பத்தை பார்த்ததில்லை. இப்படி இருந்தா போல இருந்து வந்து இப்படி வந்திருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எப்பவுமே நல்ல வழியில இருக்கிற வாளுக்கு அந்த ஆச்சாரியன் விடமாட்டார். மறுபடியும் நாரதரும் அங்கிருந்தும் இவரை பார்க்க வந்திருக்கேன். பார்க்க வரும் பொழுது இந்த ராஜாவுக்கு இவர் தான் நாரதர் அங்கிருந்த ஞாபகமே இல்லை. இன்னும் எப்படி இருந்தவர், யார் நீங்க அப்படின்னு. அப்புறம் அங்கிருந்த சொல்ற, நான் தான் அங்கிருந்த வந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு தரம் வந்தோம், இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணினேன் அன்னைக்கு, வேண்டான்னு சொன்னா எனக்கு பையன் வேணும்னு கேட்டியே, நான் வேண்டாம்னு சொன்னா என்ன கேட்டுதான் கேட்டிருந்தாலும் கேட்கல, நீ அனுகிரகம் பண்ணினேன். அப்பவே நாரதர் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தார், இந்த பையனால உங்களுக்கு நல்லதும் வரும் தீமையும் வரும்னு சொன்னாரே, கவனிக்கலையேன்னார். ஆமா கவனிக்கல, இப்படி போயிடுது. இனிமேல என்ன பண்ணணும்னா தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்னன்னு, இனிமேல எல்லாத்தையும் பகவானுக்கு விட்டுவிடும், நல்ல கர்மா பண்ணிட்டு வைராக்கியத்தோட இருக்கணும், நீ பண்ணக்கூடிய தர்மத்தை பண்ணிட்டு ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிக்கொண்டிருக்கணும், பிராரப்தத்துக்கு அகைன்ஸ்டா ட்ரை பண்ணப்படாது, எது எப்படி நடக்கிறதோ பகவத் சித்தம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறத வச்சுண்டு நம்ம நல்ல வழியில போகணும் அப்படின்னு உபதேசம் பண்ண, அதற்கு பிறகு அப்படியே இருந்து பரம வைராக்கியத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சார்னு சரித்திரம் வருது. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அவருடைய ஒரு ஸ்வரூபம் உலகம் முழுக்க அவரது, அதை அறிந்தவரும் அவர், அவர் மட்டும் அறிந்தார்னு சொல்லாதீங்க, அவருடைய பக்தாளுக்கு கூட இந்த அறிவு உண்டு. ஆகையால் என்ன அறிவு, சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜா, நம்ம பண்ண வேண்டியதான கர்மாவை பண்ணிக்கொண்டே இருப்போம், பகவானிடத்துல சரணாகதி பண்ணிவிடுவோம், இப்படி வேணும் அப்படி வேணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், பகவான கேட்க வேண்டாம், எது உங்களுக்கு வருமோ அது நிச்சயமா வரும், இத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டதான அறிவுள்ளவர் அவருடைய பக்த ஜனங்கள். இப்ப அவருக்கு எப்படி இருக்கணும் பாருங்க, அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, கிருதஜ்ஞா, கிருதம் ஜானாதி கிருதம் கரோதி, அதெல்லாம் அந்த கிருதஜ்ஞ இல்ல, கிருதஞ்ச உலகமாகவும் இருக்கார், உலகத்தை பற்றியதான அறிவுடையவராகவும் இருக்கார். ஆகையால் பகவானுக்கு கிருதஜ்ஞா. அதுக்கு பிறகு மேதினிபதி, மேதின்யா பூமியாக பதிஹி மேதினிபதி, இந்த பூமிக்கே காப்பாத்துறவர், பூமியை சர்வதா சர்வ காலமும் இதுல தர்மம் நிக்கிறா போல பார்க்கிறவர். இந்த பூமியை நிஜமா யாரு காப்பாத்துறவர், பகவான் தான். ஏன்னா பூமிய ஒரு பாயா சுருட்டி கிரண்யாசனம் எடுத்து போய் தான் வச்சுட்டான், போறமோன்னா லோகத்துல ஜனங்களுக்கு நிறைய காசு வேணும்னு ஆசை இருக்கு சார், தங்கமெல்லாம் எங்காத்துலதான் இருக்கணும்னு ஆசை இருக்கு, ரத்னங்கள்லயும் பதுக்கி வச்சுக்கிற பெரிய பெரிய ரத்னமா இருந்தா அதை நாம தான் எடுத்துக்கணும்னு இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு போனவாளும் இருக்கு அவ மேல்நாட்டுக்காரர்கள், அவளுக்கு அததுல ஆசை இருக்கு. ஆனா என்ன, இந்த பூமண்டலம் முழுக்க எனக்கு வேணும்னு ஒரு ஆசை, அது யாருக்கு, ஹிரண்யாட்சனுக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப ஆசைப்படுறவா பெரிய ஆசைப்படல, நீங்க என்ன இருக்க பேராசைப்பட்டு இருக்கா, அவ்வளவு காசு வேணும் இவ்வளவு காசு, இதை விட பெரிய தாத்தாக்கள்லாம் அன்னைக்கு இருந்தா பூமண்டலம் முழுக்க இருக்குதான் வேணும் வேற யாருக்கும் வேண்டாம் நினைச்சாருன்னு மறைச்சு எடுத்து உள்ள போய் வச்சுட்டார். தேவலோகத்தை பார்த்தா மேல இருந்து, என்னடா அது கொஞ்ச நாளா நமக்கு வந்து யஜ்யாகங்கள்லாம் ஒன்னும் வரலையே, அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகலையேன்னு பாக்குற தேவதைகள் பார்த்தா, என்னடா இங்க பூமியில இருந்தா தானே இங்க யாரா யஜ்யம் பண்றதுக்கு, யாருமே இல்லையே, ஒருத்தர ராமநாமம் சொல்லலையே, என்னடான்னு பார்த்தா பூமியே காணும். அதுக்கப்புறம் வராகமூர்த்தியா தான் பிறந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அதை மறுபடியும் மேல பண்ண வச்சார், அங்கே பூமியை காப்பாத்தின. அதற்கு பிறகு அப்பப்பொழுது ஏதா ஏதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் த்ருஜாம்யஹம் அப்படின்னு ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த பூமிக்கும் தர்மத்துக்கும் எப்பொழுது அழிவு வரதோ சிரமம் வரதோ அப்பப்பெல்லாம் தான் பிறக்கிறான். அது ஞானாவதாரமாக இருக்கட்டும், மற்ற அவதாரங்களாக இருக்கட்டும், ராமனா அவதாரம் பண்ணினார், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார், கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அர்ஜுனன் கேட்கிறார், நீ வேறு பிறந்தேன்னு, காலோஸ்மி லோகத்தா, நான் கால உருவமா இருக்கேன், உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களை குறைக்கணுங்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன், உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் நான், ரொம்ப நல்ல காரியம் பாருங்க, இதுக்கான பிறகு எடுத்துக்கணுமா. ஆமா சுவாமி, லோகத்துல மனுஷியாளுடைய மனசுல கெட்ட எண்ணங்கள் ஆசைகள் இவைகள் வந்திருந்தேன்னா அதை போக்குறது ரொம்ப கஷ்டம், சில நாட்கள் ஆகும், நமக்கு எவ்வளவு இருக்குமோ பகவான் எவ்வளவு கொடுத்தோமோ அதோட வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறோங்கிற எண்ணம் வர பரியந்தம் மனுஷனுக்கு கஷ்டம்தான். எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். இப்ப அப்படித்தானே இருக்கேன். ஒரு குழந்தை பிறந்ததுமே ஆத்துல அந்த குழந்தைக்கு என்ன பண்றோம், சாதாரணமான ஸ்கூல்ல போடக்கூடாது, பெரிய ஸ்கூல்ல போகணும். அவன் ஸ்கூல்ல கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். எப்படி சார் வரும், ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருந்தா 40 பேர் ஃபர்ஸ்டா போடுவா, அந்த டீச்சர் என்ன பிராண்ட வாங்கிப்பா, எங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் நினைக்கிறான். சரி இதை வரட்டும், நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்க வேண்டியதுதான். அதை பத்தி இல்லை, கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். வந்ததுமே என்ன சின்ன இன்ஜினியரிங்ல சேரணும், அதுக்கப்புறம் இங்க என்ன நேரம் அமெரிக்காவுக்கு போகணும், அங்க என்ன பண்ணணும், நிறைய காசு சம்பாதிச்சு. இப்படி அந்த குழந்தைகளுடைய மனசுல இந்த எண்ணத்தையே வளர்த்தி கொண்டிருக்காளே தவிர உண்மைய பேசணும், குழந்தையாருக்கு துன்பத்தை கொடுக்கப்படாது, எப்பொழுதும் நன்றாக பழகணும், வினயத்தோட இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி தராமா, இது யாரு தப்பு, நம்ம குழந்தைகள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாமா, இதை சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனால என்ன ஆயிடுது, அவளுக்கு ஒரே குறிக்கோள், பணம் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. தர்மம்னா என்னதுன்னு தெரியாது, சம்ஸ்காரங்கள்னா என்னதுன்னு தெரியாது, வாழ்க்கையில எப்படி நடத்துக்கணும், ஆத்துல என்னென்ன பண்ணணுங்கிற வழக்கமே தெரியாது. ஏன்னா கொஞ்ச நாள் 10-15 வயசு இந்த படிப்புலயே போயிடுறது, படிப்பு ஆனவரை அவ வெளியூருக்கு போயிட்டா நம்ம சம்ஸ்காரங்கள்லாம் தெரியாது, அப்படி போயிடுது அங்க, அவ்வளவுதான் விவகாரம். இதை யாரு சொல்லி தருவா, இவ பண்ணல இவளுக்கு மறந்து போச்சு, அவ புரிஞ்சுக்கல அவளுக்கு தெரியாது, கடைசியில சொல்றதுக்கு ஆள் யாரும் இல்லை, சொன்னா புரியாது. இப்படி ஒரு சம்ஸ்காரத்தினால மனசுல ஆசைகள் வளர்ந்து போச்சு. இந்த ஆசைகள் வளர்ந்து போனதுனால என்ன எடுத்தனர், காமாபிபவாத் ஆச்சாரஸ்ய லோபா, பகவான் சொல்ற இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹம் அவ்யயம். இந்த யோகம் இருக்கே, இந்த ஆச்சாரம் இருக்கே, இந்த வைதிக தர்மம் இருக்கே, இதை நான் முதல்ல விவஸ்வான் சூரியனுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனவே பிரஹ மனுரிஷ்வாக வெப்ரவீத், விவஸ்வான் தன்னுடைய பிள்ளையான மனுவுக்கு சொன்னார், மனு இஷ்வாவுக்கு சொன்னார், ஏவம் பரம்பரா பிராப்தம் யோகோ நஷ்ட பரந்தபா. இப்படி பரம்பரையாக வந்ததான இந்த யோகமானது ஜனங்களுடைய ஆசைகளாலையும் அவளுடைய வெளி உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருளோட ஒரு சம்பந்தத்தினாலையும் மறந்து போயிட்டது. அதனால நாம் மறுபடியும் பறந்து திருப்பியும் உனக்கு உபதேசம் பண்றேங்கிற பகவத்கீதையில 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு, இது என்ன நான் புதுசா உனக்கு சொல்றேன்னு நினைக்காதையும், முதல்லயே வேதத்திலயே நான் சொல்லியிருக்கேன், அந்த சொன்னதையே திருப்பியும் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி ஆன பிறகு சொல்ற 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் சொல்ற முன்னாலேயே இத பாரு, கவனி, கேர்ஃபுல்லா கவனி, நான் புதுசா சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு, அப்படின்னு சொல்ல வேண்டாமோ. 2-3 அத்தியாயங்கள்ல முடிச்ச பிறகு நான் இப்பவும் சொன்னதெல்லாம் அவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் இருந்த, இவ்வளவு முக்கியம் தெரிஞ்சா நான் ஞாபகம் சொல்றேன், மறுபடியும் சொல்ல மாட்டோம். என்ன நீங்க சொன்னது ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சேன், இவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியாது, மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் 5வது அத்தியாயத்துல மறுபடியும் சொல்றாரு, 6வது அத்தியாயம் சொல்ற, மறுபடியும் 9வது 7வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு 9வது அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ர விதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமும் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்வியம் அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் சொல்ற, சொன்னது நல்லதான் இருக்கு, ஆனா அது என்னமோ முதல்ல சொன்ன மாதிரி உள்ள போகல சார் அப்படின்னு. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்ய விதீயதே அப்படின்னு ஆரம்பிச்சு 13வது அத்தியாயத்துல சொன்னார், சொன்னேன். ஆனா அது இந்த சரீரம் சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா ஜீவனா பரமாத்மா ஒரு சந்தேகமா இருக்கேன், இந்த உலகத்துல எப்படி வந்தது அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். ஊர்தமூலமதாகமஸ்வத்தம் பிராகுரவ்யயம் முழுக்க சொல்லிவிட்டேன் அப்படின்னு இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ சபுத்திமான் மனுஷேட்டு சயுத்த கிருஷ்ண கர்ம கிருது அப்படின்னு இருந்துவிட்டார். ஏன்னா அத்தான கர்மங்களும் மனுஷாளுக்கு அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். ஆகையால் அப்படிப்பட்ட அவர் என்ன முதல்ல அவருடைய உபதேசம் என்ன சொல்லியிருக்கார், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு பகவான சரணாகதி அடைஞ்சு அவருக்காக எல்லா கர்மாக்களையும் ஒழுங்கா நம்ம பண்ணி கொண்டு இருக்க வேண்டியது, அப்படி இந்த பூமியை கட்டி காப்பாத்துட்டு இருக்கார். ஒவ்வொரு தர்மம் எத்தனை அவதாரங்கள்டே அவருடைய முக்கியமான பிரயோஜனம் என்ன, பூமியில இருக்கக்கூடியதான மனுஷியால் நல்ல வழியில இருக்கணும், அதான் அந்த பூமிக்கு சேமத்தை கொடுக்கணும் அப்படி. அதனால தான் உங்களுக்கு வேண்டியதான எல்லா பதார்த்தத்தையும் பூமியில இருந்து கொடுக்கறேன். நீங்க சாப்பிடக்கூடியதான உட்கொள்ளக்கூடியதான அறு சுவைகளும் பூமியில இருந்து வரது. பூமி வேண்டான்னு ஒரு மனுஷன் இருக்க முடியாது. நான் 20வது ஃப்ளோர்ல தான் இருக்கேன். நான் கீழே அந்த பில்லரை எடுத்துட்டேன்னு உங்க கதை தெரியும். அந்த பூமியில தான் நிக்கணும். நீங்க என்ன ஆகாரம் வேணும்னா பூமியில தான் இருக்கணும். உங்களுக்கு வஸ்திரம் வேணும்னா பூமியை தான் ஆதாரம் பண்ணும். பூமி இல்லாதவனா வஸ்திரம் வருமா? இப்ப விவகாரம் என்னன்னு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பூமாதா கொடுக்கறா. அதனால அந்த பூமாதாவுக்கு பதியா இருந்துட்டு இருக்கார். அதனால பகவானுக்கு என்ன பேரு? பூபதிஹி, ராஜான்னு ஒரு அர்த்தம். அதே போலயே இந்த பூமிக்கு ஆட்டக்காரா இருக்கார். பூதேவி லட்சுமி தேவி இந்த ரெண்டு பேரையும் வச்சுட்டு இருக்கார் அவர். அதனாலதான் ரெண்டு பக்கத்துலயும் ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாணம்னா லட்சுமி தேவிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணப்பட்டார். நான் ஒரு டிக்கெட்டுக்கு தானே, ஒரு கல்யாணம் தானே கொடுத்தேன், டிக்கெட் கட்டினேன் எல்லாம் கேட்கப்படாது. அவ ரெண்டு பேருக்கு தான் பண்ணுவான். ஏன்னா விஷ்ணு ரேகா அனபாயினி, மகாவிஷ்ணுட அனபாயினி, பிரிக்காம இருக்கக்கூடிய பிரிக்க முடியாததான ஒரு தத்துவம். எதனால இந்த பூமியானது இன்னைக்கும் முக்கிரமாக எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான திறமை இருக்கோ அது அவர்னால. ஆகையால் பகவான் கேட்ட பேரு மேதினி பதிஹி அப்படின்னு, மேதினியாக பூமியாக பதிஹி மேதினி பதிஹி. அதுக்கப்புறம் ஸ்ரீபதா டெய்லி வருது சார் இந்த நாமட்டம், ஒவ்வொரு கிளாஸ்லயும் வருது. மூணு பதங்களால பூமி அளந்தவர் அளந்தவர்னு இல்ல, எட்டு இடத்துல வந்தாலும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீணி பதானி அத்தியாயிதி ஸ்ரீபதா ஸ்ரீணி பதாமி சக்கரமே இது ஸ்ருதே. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, பேர் இல்லாதவருக்கு ஒரு பேர். பகவானுக்கு என்ன பேரு? என்ன பேரு நான் சொல்வேன் தெரியலேன்ட்டார் கர்காச்சாரியர். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு, எந்த பேரு நான் எப்படி சொல்லுவேன் இவருக்கு? அதனாலதான் பீஷ்மாச்சாரியர் சொல்லும் பொழுது யானி நாமானி கவுணானி விக்யாதானி மகாத்மனஹா, விக்யாதானி வேதே விக்யாதானி, வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான நாமாக்கள், கவுணானி குணப்பிரயுக்தமான நாமாக்கள், இதது பண்ணினத்தினால இவருக்கு இந்த பேரு. அவருக்கு இந்த பேர் ரூடியா இல்ல, இந்த பேர் வெற்றோம் அப்படின்னு கிடையாது. அத்தனை செயல்கள் அவருக்கு அந்தந்த செயல் பண்ணினத்தினால ஒவ்வொரு பேர். அப்படி அத்தனை பேர் இருக்கு. அதுல என்ன, ஒரு பேர் பரஞ்ச பரஞ்ச பிரம்ம யதோங்காரஹா, பரமான ஸ்வரூபத்தையும் அபரமான ஸ்வரூபத்தையும் சொல்லக்கூடியதான ஒரு பேர் ஓங்காரம். இந்த ஓங்காரம் இருக்கு பார்த்தல, இந்த ஓங்காரத்துல என்ன இருக்குன்னு கவனிச்சு பார்க்கணும். அதுல ஓங்காரத்தை உடச்சொல்லாம் மூணு பகுதி இருக்கு, அகாரம்னு ஒண்ணு, உகாரம்னு ஒண்ணு, மகாரம்னு. அதனால ஓம் நட்டு, ஆ ஊ சேர்ந்தா ஓ நட்டு, இந்த ஓட மூச்சேர்த்தா ஓங்காரம். இந்த ஓங்காரம் தான் அவருடைய பேர். அதனால அவருடைய பேர்ல எத்தனை பதங்கள் இருக்கு? மூணு பதங்கள் இருக்கு. தேர்ஃபோர் அவருக்கு திரிபதஹான்னு பேர். திரிபதஹாங்கிறது எப்படி வேறு வச்சிருந்திருக்கா? ஓங்காரம் அகார ஓகார மகார வடிவமா இருக்க. அதென்ன சார், அவர் துரியம் அல்லவா? அகார உக்காரம் அகாரம்னு சொல்றேன்னார். துரியம்னு என்னன்னு இந்த மூணையும் தாண்டி நாலாவதுன்னு சொல்லப்படாது. இந்த மூணுக்கு அப்பாற்பட்டது நாலாவது இல்ல, மூணுலையும் ஊடுருவி இருக்கிறது நாலாவது. மூணுலையும் இருக்கார் அவர், ஜாக்கிரத்திலையும் அவர் இருக்கார், சொப்னத்திலையும் அவர் இருக்கார், தூக்கத்திலையும் அவர் இருக்கார். நீங்க இல்லாத போனா யாருக்கு ஜாக்கிரத? முழிச்சுண்டு இருக்கேன். இவனுக்கு தானே உள்ள இருக்கிற ஆத்மாவோட ஆத்மா இருந்தா தானே இவன் ஜாக்கிரத, எனக்கு ஜாக்கிரதை, எனக்கு சொப்னம், எனக்கு சுஷுப்திங்கிறான். ஆகையால் ஜாக்கிரத் சொப்ன சுஷுப்திகள்லாம் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவரை நாங்கள் துரியம் என்று சொல்கிறோம். துரியம்னா நாலுன்னா, நாலுன்னு என்ன சொல்றேன் அதுவா? அட எண்ணினா நாலாவது வருது நாலுன்னு சொன்னேன். நிஜமா நாலு இல்ல, நிஜமா இருக்கிறது ஒண்ணுதான். ஒன்னையே ஒரு காலத்துல முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல ஒண்ணுன்னு எண்ணினேன், தூங்கும் பொழுதும் அவரை ஒண்ணுன்னு எண்ணினேன், தூங்குறப்ப சொப்னம் பார்த்தேன்னா அப்புறமும் ஒண்ணுன்னு எண்ணினேன். என்ன எத்தனை தரம் எண்ணினேன்? மூணு தரம் எண்ணினேன்னு. ஆனா யாரையா அவர்னார்? அதான் இந்த மூணுலயும் ஊடுருவி நிற்கிறாரே அவர்னு. அப்ப அவரை நாலாவதா சொல்ல வேண்டியதாடி. ஆகையால் அதனால்தான் அவருக்கு மாயா சங்கியா துரியம். துரியம் என்கிறது மாயா சங்கியா. கம்பேரிட்டிவா நான் சொன்னேன் தர அங்கே ஒன்ன தவிர ரெண்டாவது பதார்த்தம் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் திரிபதா. அச்சா, இந்த திரிபதாங்கிற ஒரு சுரூபம் இன்னொன்னு நம்ம பார்க்கணும். இந்த அகார உக்காரம் அகாரம்னு ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் பார்த்தா, இது அந்த எல்லாமும் சேர்ந்து ஓங்காரமாச்சு. ஆனா இந்த அகார உக்கார மகாரங்கள்ல மூணு அம்சங்கள் இருக்கு. இந்த முதல்ல சொன்னதான அகாரமானது ஸ்தூலமான பதார்த்தங்கள். கிராசம் இங்க பாக்குற பதார்த்தம் எதது? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, ஜனங்கள்லாம் இருக்கா, அத்தனை பொருள்களும் பாக்குறோம். இதெல்லாம் முழுமையாக கண்ணுக்கு தெரிகிற போல கையால தொடும்படிதான பதார்த்தங்கள் நாம உலகத்துல அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். இதே மாதிரியே சொப்பனத்துல பொருளை பாக்குறேன். சொப்னத்துல பெரிய மலையை பார்த்தான், மலையில ஒரு ஆசிரமம் பார்த்திருக்கான். அந்த ஆசிரமத்துக்குள்ள இவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். யாரோ போய் நமஸ்காரம் பண்ணணும்னு போறார். போய் இங்க பார்த்தா இவனுடைய உருவமே அங்க இருக்கு. என்னது, நான் கிரகஸ்தனாச்சே சன்னியாசியா உட்கார்ந்துட்டு இருக்கானே, இவன் நடுங்கிட்டான் முடிச்சுட்டான் அவ்வளவுதான். நமக்கு சன்னியாசம் வாங்கிறே எண்ணமே இல்லையே, டக்குன்னு அங்க இருக்கேன். போய் பார்த்தா இவர் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த ஆச்சரியத்துல டக்குன்னு எழுந்துவிட்டான். இப்ப அந்த அந்த மலையை போய் பார்க்க முடியுமா உங்களால? அந்த ஆசிரமத்தை பார்க்க முடியுமா? இல்ல மறுபடியும் காலம் இருந்து சன்னியாசி வேஷம் போட்டு கண்ணாடியில பார்ப்பேன். அவ்வளவு தைரியம் இருக்க மனுஷன் இருக்க பாருங்க. அப்ப என்ன, அத்தனை பொருள்களை இவன் பார்த்ததெல்லாம் வெறும் இவனுடைய மனசுனால ஏற்பட்டதான பொருள்களை தவிர ஒன்றும் நிஜம் இல்லை. ஆகையால் இதுக்கு சூக்ஷ்மமான பதார்த்தம். இந்த அகாரத்துக்கு மேல இருக்கிற உக்காரம் சூக்ஷ்மமா இருக்கு. அதுக்கு மேல ஒரு மகாரம் இருக்கு சார், அது என்ன? எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஒரு பதார்த்தமா இங்க தெரியல. ஆனா என்ன, அப்படி அந்த தூக்கம் வந்தாதான் நாளைக்கு மறுபடியும் ஜாக்கிரத பார்க்க முடியும். தூக்கம் இல்லேன்னு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இவன் எல்லாத்தையும் மறந்து போய் எதையும் வேணாலும் ஒன்னும் தோணாது. மனசுல கலவரம் தான் வருமே தவிர ஒண்ணும் வராது. தூக்கம் கொஞ்ச நேரமாவது தூங்கிடும். சோ அந்த தூக்கமானது அடுத்த நாள் ஜாக்கிரத்துக்கு முழு அறிவை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இந்த ஓங்காரத்துக்குள்ள ஸ்தூலமான பதார்த்தமும் சூக்ஷ்மமான பதார்த்த போகமும், அதுக்கப்புறம் பிராஜ்ஞனாக எல்லாத்தையும் முத்தையா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் மூன்றும் இருக்கு. ஆனா இந்த மூன்றுக்கும் ஊடுருவி இருக்கக்கூடியதான பதார்த்தம் தான் இங்க பகவான். ஆகையால் அவர் ஓங்கார வாச்சியர் அல்லது ஓங்கார லட்சியர் பரம பரம ரெட்டியும் வச்சிடும். ஆகையால் அவருக்கு த்ரிபதா த்ரீணி பதானி அஸ்யா இது த்ரிபதா த்ரீணி பதா விசக்கிரமே இது ஸ்ருதே. அதுக்கப்புறம் த்ரிபதாத்யக்ஷஹ குண அவி குணாவேசாத் சஞ்சாதாஹ தித்ரஹ தசாஹ அவஸ்தாஹ ஜாக்ரதாதயஹ தாசாம் அத்யக்ஷஹ இது த்ரிபதாத்யக்ஷஹ. மூணு நிலைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. எது, ஜாக்ரத நிலைன்னு ஒண்ணு, சொப்ன நிலைன்னு ஒண்ணு, தூக்க நிலைன்னு ஒண்ணு. அது நமக்கு தெரிஞ்சது. எதனால? குடாவேகத்தினால வந்தது. இந்த நிலைகளை உள்ள இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் அத்தியட்சர்னு அத்தியட்சர்னு என்ன, பிரசிடென்ட் அர்த்தம். ஒரு மீட்டிங்க பிரிசைட் பண்ணுன்னு உட்கார வச்சா நீங்க என்ன பண்ணணும், வேடிக்கை பார்க்கணும். நடுவுல ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து கொடுத்துட்டேன்னா அவர் பிரசிடென்ட் அர்த்தம் இல்ல. அந்த நடுவில் பிரிசைட் பண்ணுங்கன்னா என்ன, முதல்ல பிரசிடென்ட் லெட்டர்னு கொடுப்பா, இவர் ரெண்டு நிமிஷம் பேசணும். அது என்ன, ரெண்டு மணி நேரம் மீட்டிங், ரெண்டு மணி நேரம் இவரே பேசிவிட்டார்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டேன் உங்களை, அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவா பாவம். அதே போல நெக்ஸ்ட் என்ன, கடைசியில இன்னார் இன்னார் இதை பேசிதா அப்படியும் சொல்லணும். இல்லை இது ரைட்டு அது தப்புன்னு சொல்லக்கூடியதான கெப்பாசிட்டியோ யோக்கியதையோ அவருக்கு இல்லை, இருக்கப்படாது, பேசப்படாது. இப்படி தீர்மானமாச்சு, இவ அபிப்பிராயப்பட்டா, அவ்வளவுதான் சொல்லணும். அந்த பிரசிடென்ட்ங்கிறவர் எப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவர், அத்தியட்சா அதி அக்ஷா, இவளுக்கு மேல இருந்து கொண்டு பார்க்கிறார். அதான் அத்தியட்ச பதத்துக்கு அர்த்தம். இப்ப நம்ம அத்தியட்சம்னு வேற என்னமோ பண்ணிட்டு எல்லாருக்கும் மேல தான் இருக்குன்னு கர்வத்தோட இருக்கும், அப்படி இல்லை. அதே போல நீங்க ஜாக்கிரத்துல நல்லது பண்ணினாலும் கெட்டது பண்ணினாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சொப்னத்துல இனிமையான சொப்னத்தை பார்த்தாலோ இல்ல கொடூரமான சொப்னத்தை அப்படின்னா வருமா சார், நிறைய தான் வருதுன்னு. இனிமையான சொப்னம் வந்தா போல வந்து ரிப்போர்ட் பண்றவாடலாம், அப்படி வந்துருது, புலி வரட்டுது, இது வரட்டுது அப்படின்னு சொல்றாளே தவிர சாதாரணமா சொல்றா போல ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு கவலை வந்தா போலதான் வருது. ஏண்டா ஜாக்கிரத்து முழுக்க இவன் கவலையில இருந்துட்டு இருக்கான். பகவானுக்கு பூஜை பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நல்ல சொப்னம் வரும். என்ன பண்றது, அவளை சொல்லி இனிமேல பிரயோஜனம் இல்லை. சொப்னம் வந்துருந்தேன், வரத்துக்கு முன்னாலே எதோ பண்ணிருக்கணும். இவ்வாறு என்னடா இப்படி ஒரு சொப்னம், அதுக்கு மேல என்ன இந்த தூக்கம். இந்த மூன்று நிலைகள்லயும் வேடிக்கை பார்த்திருந்த எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கார் பார்த்தீங்களா, சாட்சி ஸ்வரூபமாக. ஆகையால் அவரைத்தான் அத்தியட்சா திரிபதாத்யட்சா குண ஆவேசாது சஞ்சாதாக தித்ரஹா தசாக அவஸ்தா ஜாகிரதாதய தாசாம் அத்தியட்சா இது திரிபதாத்யட்சா. அதற்கு பிறகு மூணு பதங்கள், எது பதம்னா ஸ்டேட்டுன்னு அர்த்தம். த்ரிதசாள் நமக்கு ஜாயதே பிறந்திருக்கார், அஸ்தி இருக்கார், வர்த்ததே வளருகிறான், பரிணமதே மாறுகிறான், அபட்சியதே கொஞ்சம் கொஞ்சமாக குன்னி போறார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை சார் லேட். இப்படி ஆறு நிலைகள் மனுஷாளுக்கு இருக்கு. ஆனா தேவலோகத்தில் போன நிலை என்ன, மூணே நிலை தான். சின்ன குழந்தையா இருக்கான், நடு வயசுல இருந்துட்டு இருக்கார், அதுக்கப்புறம் கிஷோராவஸ்தை. இந்த மூணு தவிர ஒண்ணு இல்லை. எப்பொழுதுமே அவ எப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கிற நிலை ஒண்ணு, கொஞ்சம் வளர்ந்ததான நிலை ஒண்ணு. யாருக்கும் 30 வயசுக்கு மேல இங்குமே கிடையாது. இந்த 30 வயசுல மனுஷனுக்கு நல்ல சக்தி இருக்கும், எல்லா காரியமும் பண்றா போல இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா என்ன டே பை டே, அது வரைக்கும் தான் உங்களுக்கு தேகம்னு சொல்லணும். திக உபச்சயங்கிற தாது குரோஸ், த பாடி தட் குரோஸ், அதுக்கு தேகம்னு சொல்லணும். 30 வயசு ரொம்ப போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அது வந்து சரீரம்னு சொல்லணும். ஏண்டா நர்சி ரியதே சரீரம், டே பை டே நமக்கு தெரியவே இல்லை சார். அந்த பொம்பையில இருந்து வந்த என்ன பார்த்து இப்படி உழைச்சி போயிட்டாரு சார். நான் சொன்னேன் நீ சொல்லாதையும், நீங்க சொன்னதுனால்தான் இழந்து போயிடுவேன். இப்ப சௌக்கியமா ஆனந்தமா இருக்க விவகாரம் ஒழுங்க என்ன வந்து, ஐயோ இப்படி அழைச்சி போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அப்படியே பயப்படுறா போலயே சொல்றது. ஒண்ணும் இல்ல, வெயிட் குறையல, க்ஷேமமா இருக்கேன், நாளுக்கு நாள் வேதாந்தத்தை சொல்லி சந்தோஷமா இருக்கேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இது என்னடா அந்த சொல்ற வார்த்தையினாலேயே போயிடும். வஸ்துதா என்ன, இந்த சரீரம் குறைஞ்சுட்டே இருக்கான், நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே இருக்கு. ஒரு 70 வயசுக்கு மேல என்ன சாப்பிட்டாலும் வெயிட் ஏறாது. ஏண்டான் உள்ள சரீரம் கிரகிச்சதர் மருந்தே வாங்கிக்க மாட்டேங்கிறது சரீரம். அன்னத்தைய அன்ன ரசமா சாப்பிட போறது இருக்கிற பதியம் தான் போனஸ் வச்சுக்க வேண்டியதான். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கு சரீரம். இது மனுஷியாளுடைய சுரூபம். ஆனா தேவலோகத்துல எப்படின்னா மூணே நிலை தான். அவளுக்கு என்ன பால்யம், கௌமாரம், மத்தியம நிலை, அப்படிப்பட்டதான மூன்று பதங்கள் அவருக்கு அத்தியட்சம். ஆகையால் அவருக்கு என்ன தேவ தேவஹா, இந்த தேவதேவகாங்கிற அர்த்தத்துல திரிபதாத்யட்சா. அதற்கு பிறகு மகாசுருங்க பிரதகிருதர்பவான், மகாசுருங்கா மத்திய அவதாரமாக இருந்தது ஒரு பெரிய கொம்போட உணர்ந்தவர். அதனால மத்திய ரூபி மகதி சுருங்கே பிரளயாம்புதவு நாவம் பத்வா, பிரளய காலத்துல ஒரு நாவம் ஒரு போட்டை தயார் பண்ணிட்டு சிக்ரீட இது விளையாடினார். சப்தர்களையும் வேதங்களையும் அதை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சேர்த்து வச்சார் அப்படின்னு கதை வருது. ஆகையால் அவருக்கு மகாசுருங்கா, அந்த குருவாயூரப்பன் சரித்திரம் ஸ்தலபுராணம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொன்னேன், அதுதான் மகாசுருங்கா. அதற்கு பிறகு கிருதாந்த கிருத்து, கிருதம் அவரால் செய்யப்பட்டது. அவரால் என்ன செய்யப்பட்டது சார், உலகம். கிருதத்திய உலகத்துக்கு அந்த கிருத்து முடிவை கட்டுறவரும் அவர் தான், பண்ணினவரும் அவர் தான், முடிவு கட்டுறதும் அவர் தான். கிருதஸ்ய ஜெகதா அந்த கிருத, கிருதமான ஜெகத்தை முடித்தவர். குழந்தைங்களாம் ரொம்ப நேரம் விளையாடும் சார், இந்த சொப்பு வச்சு விளையாடுறது பழைய நாள்ல. திருப்பதியில போய் அந்த சொப்பெல்லாம் வாங்கி கொடுப்பா, அது வாங்கி அதை வச்சுன்னு நானே தோசை போடுறேன், நான் அதை பண்றேன்னு விளையாடும் பெண் குழந்தைகள்லாம். கடைசியில பாப்பா வந்து எழுது நின்று ஒரு எட்டி உதைக்கும், எல்லா கிருஷ்ணனெல்லாம் போயிடும். அப்படி காலமே உங்களால பண்ண முடியுமா, கிச்சன்ல பூந்து பாருங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான். அந்த குழந்தைக்கு மட்டும் அந்த லைசன்ஸ் உண்டு. விவகாரம் என்ன, எட்டி வச்சு இல்ல கலைச்சி விட்டு ஓடி போயிடும். தான் எதை இவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணாடோ அது கோபம் வந்ததுன்னா கலைச்சிடுறதோ இல்லையா. அதே போலதான் எங்க பகவானும் உலகத்தை இவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணி பிரளய காலத்துல அதை முடிச்சு விடுறார். ஜெகதா அந்த கிருத்து கிருதாந்த கிருத்து, என்னத்த சொன்னார், இப்படி கிருதா பிளஸ் அந்த கிருத்துன்னு பிரிக்காதீங்க சார், கிருதாந்தா பிளஸ் கிருத்துன்னு பிடிங்க. கிருதாந்தம் யமதர்மராஜா, அவரையும் கிருந்தது அவரையே கொல்றவர். யமதர்மராஜாவையும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறதா, கிருதாந்தம் கிருந்ததீது கிருதாந்த கிருத் யச்ச பிரம்ம தட்சத்ரஞ்ச உபே பவத போதனஹ மிருத்யர் யத்யோபசேஜனம் கயித்தாவேத யத்ரதஹ. இந்த எல்லா மனுஷாலையும் எல்லா பிராணிகளையும் கொன்ன பிறகு இனிமேல் யமதர்மராஜாவுக்கு என்ன வேலை இருக்கு, ஆகையில் என்ன நீரும் போயிட்டு வாங்கோ அப்படின்னு அவரையும் சாப்பிட்டாரோ. ஸோ வியவாரம் அப்பதான் அத்விதீயமான நிலை வரும். ஆகையால் யமனையும் தான் தன்னிடத்தில் சேர்த்து கொண்டவர். ஆகையால் கிருதாந்தம் கிருந்ததீதி கிருதாந்த கிருத்து கிருதஸ்ய அந்த கிருத்து கிருதாந்த கிருத்து, இப்படி பிரிக்கிறது நியாயம். லஜாசாஸ்திரம்ல சதாசிவ பதிவிரதான், சதாசிவசிய பதிவிரதா ஒரு அர்த்தம் சொன்னேன். சதா சிவ பதிவிரதம் என்ன சார், ஒரு நாம பவதா வசுதா விரட்டி, பவதா சம்சாரத்தை அறுக்கிறவள், வசுதா தங்கத்தை கொடுக்கிறவள், விருஷ்டி மழையா கொட்டுறவள், மூணு நாம பவதா வசுதா விருஷ்டி. இப்படி இல்ல பவதாவ சம்சாரம் எனக்கூடியதான காட்டு தீ அணைப்பதற்காக சுதா விருஷ்டி அமிர்த மழை பெய்கிறவள். எப்படி சார் பிரிக்கிறது, உங்க இஷ்டம் தரவர் பவதாவ சுதா விருஷ்டியா இல்ல பவதா வசுதா விருஷ்டியா, எப்படியாவது பிரிஞ்சுக்கோ. ஆனா விவகாரம் என்ன, ரெண்டுக்கும் அர்த்தம் உண்டு சாஸ்திரநாமத்துல. ஆனா இப்படித்தான் பிரிக்கணும்னு சராட்ச சூத்திரங்கள்லாம் உண்டு, அந்த சூத்திரத்தை வச்சுதான் பிரிக்கணும். ஆனா அர்த்தம் சொல்லும் பொழுது இப்படி ஒரு அர்த்தமும் தோன்றது. மகான்களுடைய ஒரு வாக்குல பல அர்த்தங்கள் வரும், வாசம் அர்த்தம் ஒன்று அவ வாக்கில் சொல்லக்கூடிய முன்னாலே அர்த்தம், நானா வந்து இந்த அர்த்தம் நான் வரையனே அப்படின்னு தானா வந்து சேரும். அப்படி பீஷ்மாச்சாரியுடைய வாக்கில் இப்படி அர்த்தங்கள் வந்திருக்கு, ரெண்டு அர்த்தம் பண்ணியிருக்கார். கிருதஸ்ய அந்தம் சம்ஹாரம் கரோ தீதி, அதான் கிருதா பிளஸ் அந்த கிருது, கிருதாந்தம் மிருத்யும் கிருந்த தீதிவா, கிருதாந்தமான யமதர்மராஜாவை கொன்னதுங்கிறதாவோ கிருதாந்த கிருது. நான் எதுவும் அர்த்தம் புதுச்சா சொல்லல, அங்க இருக்கிறதான் பார்த்து கவனிக்கணும். ஆனா அவ்வளவு நீட்டா நிதானமா ஊனி கவனிக்கணும் பாட்டுல. ரொம்ப பேர் என்ன நினைக்கிற, இது பிரைமரி பாடம் தானே அப்படின்னு நினைப்பா. கீதை ரொம்ப சுலபம் சார், ரொம்ப சுலபம். ஏன்னா ஆச்சாரியால் பாஷ்யத்துல சமாசங்கள் உட்பட அதுல போட்டு இருக்க, பகவத்கீதை படிக்கிற லெவலுக்கு வந்தவனுக்கு சமாசங்களை பிரிச்சு காட்டணுமா, இருந்தாலும் காட்டுற. என்ன அந்த சமாசம் இல்லாம இன்னொரு சமாசம் போட்டு பாருங்க அர்த்தம் மாறிவிடுறதுன்னு, அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி அழகான பகவானுடைய நாமாக்கள் பார்த்தோம், 70 ஸ்லோகமா இருக்கு. அடுத்தது மகாவராஹோ கோவிந்த சுஷேண கர கங்கதி குக்யோக வீரோகனோ குப்தச்சக்ரகதாதர அப்படிங்கிற நாமாக்கள் இது.